அன்பிற்கினிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் வத்திக்கான் வானொலி நிலையம் வழியாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உலகெங்கும் வாழும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களினால் பெரிய வியாழன் திருச்சடங்கு அனுசரிக்கப்படுகிறது என்பதை நான் நினைப்பூட்ட தேவையில்லை. இத்திருச்சடங்கில் இறைவார்த்தை வழிபாடு, பாதம் கழுவும் சடங்கு, நற்கருணை விருந்து, நற்கருணை பவனி இடமாற்றம் இவையாவும் மையப்படுத்தப்படுகின்றன. இயேசு தாம் பாடுபடுவதற்கு முந்திய வியாழன் அன்று தம்மையே கோதுமை அப்பம் மற்றும் திராட்சை ரசம் வடிவில் அடையாள முறையில் உணவாகவும் இரத்தமாகவும் தம் சீடர்களுக்கு அளித்து இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று கூறியதைத்தான் இன்று நாம் திருப்பலியாக கொண்டாடுகிறோம். இந்நாள் அனைத்து குருக்களுக்கும் விழாவாக அமைகிறது. ஏனெனில் நற்கருணை ஏற்படுத்தப்பட்டு அதனூடாக குருத்துவம் பிறந்த நாள் இந்நாள். ஒவ்வொரு திருப்பலியிலும் நற்கருணை கொண்டாட்டம் முக்கிய பங்கு வகிக்கின்றது. நற்கருணை என்பது அருள் வாழ்வின் அடையாளம், வாழ்வின் மையம், அன்பின் வெளிப்பாடு என்று சொல்லலாம். நாம் நம் அன்பை வெளிப்படுத்த ஒருவருக்கொருவர் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறோம் அல்லது பெற்றிருக்கிறோம். அதே போல இறைவனின் அன்பை பெறுவதற்கு தடையாக இருக்கும் பாவத்தை நீக்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாவக்கழுவாய் பலிகள் உண்டு. அந்த பாவ பரிகார பலியை செலுத்தி இறைவனின் இரக்கத்தை பெற்றார்கள் இஸ்ராயேல் மக்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுவே உயிருள்ள பாவ பலியாக உலக மாந்தர் அனைவருக்காகவும் பலியானார். அவரே பலியாகவும் பலிப்பொருளாகவும் மாறினார். இந்த பலிதான் தினம் தினம் திருப்பலியாக திருவழிபாட்டு வேளையில் நிறைவேற்றப்படுகிறது. இதுவே நற்கருணை கொண்டாட்டம். தூய ஆவியின் வல்லமையால் திருப்பலியில் ஒப்புக்கொடுக்கப்படுகின்ற வெண்ணிற கோதுமை அப்பம் இயேசுவின் உடலாகவும் திராட்சைப்பழ ரசம் இயேசுவின் இரத்தமாகவும் மாறுகிறது. இயேசு அன்று சொன்ன அதே வார்த்தைகளை அவரின் மறு கிறிஸ்துவாக விளங்கும் குருக்களால் இவ்வார்த்தைகள் ஒவ்வொரு திருப்பலியிலும் சொல்லப்படுகின்றன. அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். மேலும் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியபோது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். இப்படி பாவ மன்னிப்பிற்காகவும் பாவ பரிகாரத்திற்காகவும் அவர் தன் உடல் இரத்தம் வழியாக மீட்பளித்து மனு குலத்தை தம் பிள்ளைகளாக்க புனித வாழ்வு வாழ நற்கருணையில் பிரசன்னமாகியிருக்கிறார். இவ்வாறு உலகின் மீது அன்பு கொண்ட இறைவன் மானுடத்தை மீட்கவும் அவர்களை தம்மோடு இணைக்கவும் தம் ஒரே மகனை அனுப்பியதில் இறை தந்தையின் அன்பை நாம் உணரலாம். அந்த இறை தந்தையின் அன்பை இயேசு தம் வாழ்வாலும் வார்த்தையாலும் நற்செயல்களாலும் காணக்கூடிய வகையில், உணரக்கூடிய வகையில், புரியக்கூடிய வகையில் வெளிப்படுத்தினார். இயேசுவின் உச்சக்கட்ட அன்பு சிலுவையிலே மூன்று ஆணிகளுக்குள் சிக்கி பலியானது. இப்படி உயிரை கையளித்து உலகை மீட்க வந்த இயேசு நம்மை தனியாக விட்டுவிடவில்லை. நம்மோடு இருக்க நற்கருணையை ஏற்படுத்தி இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். இயேசு ஒருவரே சொன்னதை செய்தவரும் செய்ததை சொன்னவராகவும் திகழ்கின்றார். உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர் இறுதியில் அன்பின் சின்னமாக, தமது இருப்பின் அடையாளமாக நற்கருணையை ஏற்படுத்தி தம் உடனிருப்பை நமக்கு தந்திருக்கிறார். இது பெரிய வியாழன் அன்று நடைபெற்ற ஒரு புனிதமான நிகழ்ச்சியாகும். இப்புனிதமான நிகழ்ச்சியின் ஆணிவேர்தான் நற்கருணை, திருப்பலி கொண்டாட்டம், குருத்துவம். எதற்காக? மனிதம் மலர வேண்டும், மானுடம் வாழ வேண்டும் என்பதற்காக. இந்நிகழ்ச்சி மூலம் அவர் முன்வைக்கும் கருத்து இதுதான். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன். அந்த முன்மாதிரி அன்பின் முதிர்ச்சி. அந்த அன்பின் முதிர்ச்சி நமது வாழ்விலும் மிளிர வேண்டும். கூடி வாழவும் பகிர்ந்து கொள்ளவும் பணித்த இயேசு அதற்கு தாழ்ச்சி வேண்டும், பணிவு வேண்டும் என்பதை செயல்படுத்தி காட்ட தாமே முன்னுதாரணமாக அன்று சீடர்களின் பாதங்களை கழுவி பாடம் கற்பித்தார். இந்நிகழ்வில் இயேசுவின் பகிர்தலையும் பார்க்கிறோம், இயேசுவின் பணிவையும் பார்க்கிறோம், இயேசுவின் பாசத்தையும் பார்க்கிறோம். இரவு உணவு நிகழ்விலே இயேசு தம் சீடரின் பாதங்களை கழுவுகிறார், தன்னையே தாழ்த்திக் கொள்கிறார். நம்மவர்களில் எத்தனை பேர் இந்த தாழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் வாழ்கின்றோம்? நவநாகரிகமான உலகிலே நம்மை, நமது ஆளுமையை, பணத்தை, செல்வாக்கை, நன்மதிப்பை காட்டி உலகில் பகட்டு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவற்றையெல்லாம் நாம் விட்டுவிடக்கூடிய மன வலிமையையும், தேவையுள்ளோருக்கு பணிவிடை செய்யக்கூடிய மனத்தாழ்ச்சியையும், பகிர்ந்து வாழும் பக்குவத்தையும் இறைமகன் இயேசுவிடம் வேண்டுவோம். இயேசு தன்னுடைய 3 ஆண்டு கால பணிவாழ்வில் தன்னோடு இணைத்து கொண்ட 12 நண்பர்களோடு கடைசி இரவு உணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடம் திரும்பச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்திருந்தார். இன்று நமது குடும்ப வாழ்விலே, குருத்துவ வாழ்விலே ஒப்படைக்கப்பட்ட பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க, உயிரோட்டம் கொடுக்க நாம் எடுக்கும் முயற்சிகள் என்ன? இன்று எத்தனையோ குடும்பங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகளை அனாதைகளாக்குவதும், வளர்ந்த பிள்ளைகள் பெற்றோர்களை அனாதை இல்லங்களில் தள்ளிவிடுவதும் அனுப்புவதும் கண்கூடாக நாம் பார்க்கின்ற ஒன்று. கடந்த 2011 தினமலர் நாளிதழில் வெளியான செய்தி நெஞ்சை நெகிழ வைத்தது. தோளில் சுமந்து சீராட்டி தாளாட்டி வளர்த்த மகனின் இதயம் மரத்து போனதால் ஒருவேளை உணவுக்கு வழியின்றி தவிக்கிறார் கமலா என்ற தடித்த எழுத்துக்களுக்கு கீழே போனேன். அந்த மூதாட்டிக்கு வயது 86. இவரது மகன் மாரியப்பன். இவர் மதுரை தனியார் கண் மருத்துவமனையில் வேலை பார்க்கிறார் என்றும், இவரது மனைவி லதா என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. வயதான மூதாட்டி தன் ஒரே மகன் மாரியப்பனின் வீட்டில் வாழ்ந்து வந்திருக்கிறார். இவருக்கு பணிவிடைகள் செய்ய மனமில்லாத மகன் மருமகள் சென்னையில் உள்ள உறவினர் வீட்டிற்கு அழைத்துச் செல்வதாக கூறி அழகர் கோயிலுக்கு அழைத்து வந்திருக்கின்றனர். அங்கே அருகில் இருக்கின்ற சுந்தரராஜ பெருமாள் கோயில் முன்பு உள்ள மண்டபத்தில் இறக்கிவிட்டுவிட்டு டிக்கெட் வாங்கி வருகிறோம் என கூறி சென்றவர்கள் திரும்ப வரவில்லை. மாலை வரை அனாதையாக தவித்த அவரை கோயில் ஊழியர்கள் சிலர் குப்பை எள்ளும் ட்ரைசைக்கிளில் வைத்து பஸ் ஸ்டாண்டில் உள்ள ஒரு கட்டடத்தில் போட்டுச் சென்றனர். அன்பிற்குரியவர்களே, இந்நிகழ்வும் ஒரு வகையில் மறுதளிப்புத்தானே. இயேசு தாம் சீடர்களோடு பந்தையில் அமர்ந்திருந்த போது தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடம் திரும்பச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்திருந்த இயேசு அவர்களை தனியாக விட்டுவிடவில்லை, அனாதைகளாக்கிவிடவில்லை. மாறாக, என்றும் உங்களோடு இருப்பேன் என்று ஏற்கனவே அவர் சொன்னது போல, அவரது பிரசன்னத்தை இன்று நாம் கொண்டாடும் நற்கருணையிலே விட்டு சென்றிருக்கிறார். ஆனால் இன்று இந்த மாரியப்பனைப் போல எத்தனையோ ஆரோக்கிய சாமிகளும், எத்தனையோ அப்துல்லாக்களும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் முதியோர் இல்லங்களுக்கும் அனாதை இல்லங்களுக்கும் தள்ளிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். நாம் இயேசுவை காட்டிக் கொடுத்தாலும், மறுதளித்தாலும், அவரை விட்டு பிரிந்தாலும், அவர் நம்மை ஒருபோதும் வெறுப்பதில்லை. மாறாக, அவர் நம்மை என்றும் தம் குழந்தைகளாகவே வாழ்விக்கின்றார், வழிநடத்துகின்றார். இறைமகன் இயேசுவின் வாழ்வு நம்மிடம் இருக்கிறதா? நாம் வாழும் சமூகத்தில் மற்றவர்களை, நம்மிடம் பழகுபவர்களை எத்தனை முறை இடர்படுத்தியிருக்கின்றோம், நிந்தனை செய்திருக்கின்றோம், மறுதளித்திருக்கின்றோம், காட்டிக் கொடுத்திருக்கின்றோம், தள்ளிவிட்டிருக்கின்றோம், தவிக்க விட்டிருக்கின்றோம், ஒடுக்கியிருக்கின்றோம், அவர்களை ஒதுக்கியிருக்கின்றோம். எதிர்நோக்கியிருக்கும் உயிர்ப்பு பெருவிழாவை உயிரூட்டுவோம். 10:11, அத்தோடு எதுவும் ஒன்று என்றிராமல் சுய ஆய்வு செய்வோம். நற்கருணையில் உறைவோம், நன்மையில் திளைப்போம். உயிர்ப்பு பெருவிழா நம்மை உயிர்ப்பிக்கட்டும்.